உதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
புனித வாரத்தை தொடங்கியிருக்கும் வத்திக்கான் வானொலியின் அன்புள்ளங்கள், இன்று கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், வாரம் ஓர அலசல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள், இளைஞரில் பிறந்த கருணை. இளைஞன் ஒருவன் ஒரு ஜென் ஆசிரமம் சென்று அதன் தலைமை துறவியிடம், ஐயா, எனக்கு உலகம் சலித்து போய்விட்டது, உங்களின் சீடனாக விரும்புகின்றேன் என்று சொன்னான். அதற்கு அந்த துறவி, தம்பி, எப்போதாவது நீ உன்னை முழுமையாக மறந்து போகும் அளவிற்கு எதிலாவது மிகுந்த ஆர்வத்துடன் ஈடுபட்டதுண்டா என்று கேட்டார். இளைஞன் சிந்தித்துவிட்டு, ஆமாம் ஐயா, சதுரங்கத்தில் மட்டுமே அது நடந்துள்ளது. சதுரங்க விளையாட்டில் எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு, எனக்கு அது மிகவும் பிடிக்கும் என்று கூறினான். சரி, நீ காத்திரு என கூறிவிட்டு அவர் தன் உதவியாளரை அழைத்து, தனது துறவு இல்லத்தில் 12 ஆண்டுகளாக தியானம் செய்து கொண்டிருக்கும் ஒரு துறவியை சதுரங்க அட்டையோடு அழைத்து வரும்படி கூறினார். துறவியும் வந்தார். சதுரங்க அட்டையும் கொண்டுவரப்பட்டது. அவருக்கு சதுரங்க விளையாட்டு கொஞ்சம் தெரியும், ஆனால் இப்போது அனைத்தையும் மறந்துவிட்டிருந்தார். தலைமை துறவி அவரை பார்த்து, இது ஒரு ஆபத்தான விளையாட்டாக இருக்கப் போகின்றது, தாங்கள் இந்த இளைஞனால் தோற்கடிக்கப்பட்டால் இதோ இந்த வாளால் நான் உங்கள் தலையை வெட்டிவிடுவேன் என்றார். பின்னர் இளைஞன் பக்கம் திரும்பி, இதோ பார், இது வாழ்வா சாவா என்பதற்கான போட்டி, நீ தோற்றுவிட்டால் நான் உன்னுடைய தலையை வெட்டிவிடுவேன் என்பதை நினைவில் கொள் என்றார். போட்டி தொடங்கியது. இளைஞனுக்கு முழு உடலும் நடுங்கியது. துறவி விளையாடத் தொடங்கினார். அவர் சாந்தமாகவும் அமைதியாகவும் காட்சியளித்தார். இதுவரை விளையாடாத அளவுக்கு இளைஞன் அருமையாக விளையாடத் தொடங்கினான். ஆரம்பத்தில் துறவி வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தார். ஆனால் இளைஞன் அதில் மூழ்கிய ஒரு சில நிமிடங்களில் அருமையாக காய்களை நகர்த்தத் தொடங்கினான். துறவி தோற்றுப்போக ஆரம்பித்தார். இளைஞன் அந்த துறவியை பார்த்தான். அவர் மிகவும் வெகுளித்தனமாயிருந்தார். 12 வருட தியானம் அவரை மலர்போல் ஆக்கியிருந்தது. போட்டியில் தோற்று அவருடைய தலை வெட்டப்படுமே என்பதை நினைத்ததுமே அவருவால் இளைஞனுக்கு அன்பு ஏற்பட்டது. நான் இறந்தால் இழப்பு எதுவும் இல்லை, ஆனால் இந்த துறவி கொலை செய்யப்பட்டால் அழகான ஒன்று அழிந்துவிடும் என்று நினைத்து இளைஞன் துறவியை வெற்றி பெறச் செய்வதற்காக தெரிந்தே தவறாக காய்களை நகர்த்தத் தொடங்கினான். அந்த நொடியில் ஆசிரம தலைமை துறவி மேஜையை தலைகீழாக கவிழ்த்துவிட்டு சிரிக்கத் தொடங்கினார். இங்கு யாரும் தோற்கவில்லை, நீங்கள் இருவரும் வென்று விட்டீர்கள் என கூறினார் அவர். மகனே, நீ வெற்றி பெற்று விட்டாய். உன்னுடைய வெற்றி இந்த துறவியின் வெற்றியை விடவும் பெரியது. நான் இப்போது உன்னை சீடனாக்கிக் கொள்கின்றேன். நீ இங்கு இருக்கலாம். விரைவில் நீ ஞானமடைவாய் என கூறினார். ஆம், இதுதான் கருணை. ஒருவர் தன்னைவிட மற்றவர் முக்கியம் என உணரும்போது, மற்றவருக்காக கைமாறு கருதாமல் தியாகம் செய்யும்போது அவர் கருணை உடையவராகின்றார். குறிப்பாக கோவிட் 19 கிருமி பரவலால் உலகில் பலரும் பலவாறு துன்புறும் இந்நாட்களில் கருணையை நாம் வாழ்வாக்குவோம். வாரம் ஓர் அலசல், இளைஞர்கள் எழுச்சி பெற.
இளமை என்பது இனிமை, அதுவே இறைவனை காண்பது அருமை. எத்தனை அதிலே பூத்திடும் புதுமை, என்றும் காண்போம் மகிழும் வளமையுமே.
அன்பு நேயர்களே, கத்தோலிக்க திரு அவையில் ஒவ்வொரு ஆண்டும் மறைமாநில அளவில் குறித்து ஞாயிறன்று உலக இளைஞர் நாள் சிறப்பிக்கப்படுகின்றது. இந்த நாளை புனித திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் 1985 உருவாக்கினார். போலந்து நாட்டில் 1960களில் இருந்து இயங்கத் தொடங்கிய ஒளி வாழ்வு இயக்கத்தைச் சேர்ந்த கத்தோலிக்க இளைஞர்கள் கோடைக்காலத்தில் 13 நாட்களுக்கு மேலாக குழும நாள் என்று கொண்டாடி வந்தனர். இந்த இயக்கத்தால் தூண்டப்பட்டு திருத்தந்தை 2 ஜான்பால் அவர்கள் இந்த நாளை உருவாக்கினார். குருத்து ஞாயிறன்று உலகின் அனைத்து ஆயர்களும் தங்கள் மறைமாநிலங்களில் உலக இளைஞர் நாளை கொண்டாடுமாறும் இத்திருத்தந்தை 1986 அழைப்பு விடுத்தார். April 5 இஞாயிறன்று மறைமாநில அளவில் வித்தியாசமான முறையில் சிறப்பிக்கப்பட்ட உலக இளைஞர் நாளை முன்னிட்டு இளைஞர்கள் எழுச்சி பெற வேண்டும் என்று உரையாற்றுகின்றார் அருள்பணி ஜூலியன் கில்பர்ட், தஞ்சாவூர் மறைமாநிலம்.
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு மறக்க முடியாத பருவம் உண்டென்றால் அது இளமை பருவம்தான். இப்பருவத்தில் எத்தனை எத்தனை சவால்கள், ஆனால் சவால்களை வெற்றிகரமாக சந்திக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம். இந்த இளமை பருவத்தில்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தீர்மானிக்கப்படுகிறது என்றே சொல்லலாம். இளைஞர்கள் என்பவர்கள் யார்? இளைஞர்கள் என்பவர்கள் பொதுவாக 15 வயதிலிருந்து 24 வயது வரையுள்ள இளம் பருவத்தினரை குறிக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரை 15 வயதிலிருந்து 35 வயது வரையுள்ள திருமணமாகாத அனைவரும் இளைஞர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள். இந்த வயதில் உள்ளவர்களுக்கு உடல் ரீதியான மாற்றங்கள் மட்டுமல்ல, பல சமுதாய மற்றும் உளவியல் ரீதியான மாற்றங்களும் அதிக அளவில் ஏற்படுகின்றன. சிறுவர்களாக இருக்கும் பொழுது பெற்றோர்களை அதிகம் சார்ந்து வாழும் இளம் பருவத்தினர் ஏறக்குறைய 15 வயதிலிருந்து சுயமாக முடிவெடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். குறிப்பாக இந்த வயதில் பெற்றோர் அல்லாதவர்களிடம் ஈர்ப்பு அதிகமாகிறது. இந்த ஈர்ப்பு நண்பர்கள், நடிகர்கள், தலைவர்கள், பிடித்தவர்கள் என அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதே நேரத்தில் ஓட்டுரிமையின் மூலம் சமுதாய கடமையும் அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது. எனினும் கூட இச்சமுதாயம் இளைஞர்களை முடிவெடுக்கக்கூடிய அளவிற்கு முழு மனிதர்கள் அல்ல என்ற பார்வையில்தான் அவர்களை நோக்குகிறது. இதனால்தான் பல நேரங்களில் இளைஞர்கள் வீடுகளிலும் சரி, நாடுகளிலும் சரி, பலவற்றை போராடி பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அன்று முதல் இன்று வரை பல அறிஞர்களும் தலைவர்களும் நமக்கு உணர்த்தியிருக்கக்கூடிய உண்மை என்னவென்றால், இளைஞர் படை நம்மிடம் இருந்தால் நாம் எதையும் எளிதாக அடையலாம் என்று. அதனால்தான் இன்று பல சமுதாய இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் அதே நேரத்தில் தீவிரவாத இயக்கங்களும் கூட இளைஞர்களை அதிகம் இன்று குறிவைக்கின்றன. அப்படி மற்றவர்களிடம் இல்லாத சிறப்பம்சம் இளைஞர்களிடம் என்ன இருக்கிறது? எல்லோரும் கேட்கக்கூடிய கேள்விதான் இது. நிறைய இருக்கின்றன. அவைகளில் முக்கியமானது உடல் பலம் மற்றும் மனபலம். எதையும் உடனடியாக அடைய வேண்டும் என்ற ஆர்வமும் துணிவும் அவர்களிடம் அதிகம். இன்னொரு முக்கியமான பண்பு என்னவென்றால், அவர்கள் குயவன் கையில் இருக்கும் களிமண்ணை போன்றவர்கள். இதுதான் அவர்களின் பலமும் பலவீனமும் கூட. குயவன் விருப்பத்திற்கு ஏற்ப களிமண் உருபெறுவது போல இளைஞர்களும் தாங்கள் யாரால் அதிகம் கவரப்படுகிறார்களோ அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப செதுக்கப்படுகிறார்கள். இன்று இளைஞர்களை வழிநடத்த நல்ல தலைவர்கள் இருந்தாலும் கூட இளைஞர்களை மூளைச்சலவை செய்ய பல தீவிரவாத இயக்கங்கள் துடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஏன் சினிமா உலகமும் வியாபார உலகமும் இளைஞர்களிடம் தேவையற்ற ஈர்ப்புகளை உருவாக்கி அவற்றை தங்களுக்கு சாதகமாக்க எவ்வளவு யுக்திகளை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன? இதில் இன்று விளையாட்டு உலகமும் சேர்ந்துவிட்டது. விளையாட்டு போட்டிகளில் தேசப்பற்று திணிக்கப்படுவதால் அநேக இளைஞர்கள் இன்று தொலைக்காட்சி பெட்டிக்கு முன் தங்கள் பொன்னான நேரத்தை விரயமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய இளைய சமுதாயத்தை அறிஞர்கள் ஆல்பா ஜெனரேஷன், அதாவது ஆல்பா சந்ததியினர் என்று அழைக்கின்றனர். இந்த ஆல்பா சந்ததி இளைஞர்களுக்கு ஒரு சில பொதுவான குணநலன்கள் உள்ளன. அவை, ஒரு பக்கம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிக திறமை வாய்ந்தவர்களாக இன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் மற்றொரு பக்கம் பொதுநலத்தை விட சுயநலம் மேலோங்கி இருப்பது, போதை பழக்கங்களுக்கு எளிதில் ஆளாவது, தேவைக்கு மேல் பொருட்களை வாங்கி குவிப்பதில் அதிக நாட்டம், எல்லாவற்றிற்கும் உடனடி நிவாரணம் தேடுதல், வன்முறையில் அதிக ஆர்வம் மற்றும் பக்தி முயற்சிகளில் அதிக ஈடுபாடின்மை போன்றவையாகும். சுருக்கமாக சொல்வதென்றால், இன்றைய இளைஞர்களிடம் ஒருவித ஆன்மீக வறட்சி மேலோங்கி இருப்பதை பார்க்க முடியும். இளைஞர்கள்தானே, போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்று நாம் ஏனோதானவென்று இருந்துவிட முடியாது. காரணம், இன்றைய இளைஞர்கள்தான் நமது நாட்டின் நாளைய தலைவர்கள் மற்றும் நமது திருச்சபையின் தூண்கள். எனவே இளைஞர்களின் முன்னேற்றம் ஒட்டுமொத்த உலகத்தின் முன்னேற்றம் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. இதனால்தான் நமது கத்தோலிக்க திருச்சபை இளைஞர்கள் மீது தனி கவனம் செலுத்தி வருகிறது. திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் 1985 இளைஞர் தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி இளைஞர்கள் மீது தனி கவனம் செலுத்த அழைப்பு விடுத்தார். முன்னாள் திருத்தந்தை 16 பெனடிக்ட் அவர்களும் நமது திருச்சபை இளைஞர்கள் மீது அக்கறை செலுத்த தவறினால் அது உருவிழந்துவிடும் என்றார். காரணம், இளைஞர்கள் திருச்சபையின் ஓர் அங்கம். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும், இன்றைய சமுதாயம் பல இளைஞர்களை அகதிகளாகவும் தீண்டத்தகாதவர்களாகவும் வேலையில்லாதவர்களாகவும் உருவாக்கி அவர்களை இந்த சமுதாயத்தை விட்டே ஒதுக்கி வைத்து விட்டது என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்தில் திருச்சபை அவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய திருவிவிலியம் கூட இளைஞர்களின் முக்கியத்துவத்தை அழகாக எடுத்துரைக்கிறது. கடவுள் முதன் முதலாக மனிதர்களை படைத்த பொழுது அவர்களை இளம் பருவத்தினராய் படைத்ததாகத்தான் தொடக்க நூல் விவரிக்கிறது. அதோடு ஆபிரகாம் தொடங்கி அன்னை கன்னிமரியாள் வரை இறைவனின் மீட்பு திட்டத்தில் பங்கேற்ற பெரும்பாலானோர் இளைஞர் பருவத்தில் இருக்கும் பொழுது இறை அழைப்பை ஏற்றனர். இயேசு ஆண்டவர் கூட இறையரசை இவ்வுலகில் கட்டி எழுப்பிய பொழுதும் இறை விருப்பத்தை கல்வாரியில் நிறைவேற்றிய பொழுதும் ஒரு இளைஞராகத்தான் இருந்தார். இவ்வாறு இளைஞர்களின் பங்கு இறைப்பணியில் எவ்வளவு முக்கியம் என்பதை திருவிவிலியம் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு மேற்கோள் காட்டக்கூடிய அளவிற்கு மத்தேயு நற்செய்தி 19 அதிகாரத்தில் இயேசுவை பின்பற்ற வரும் ஒரு பணக்கார இளைஞன் இறுதியில் வருத்தத்துடன் இயேசுவை விட்டு அகன்றதாக வருகிறது. இங்கு இயேசு அந்த இளைஞனை ஒதுக்கவில்லை. மாறாக அந்த இளைஞன்தான் சொத்தின் மீதுள்ள அதிக நாட்டத்தால் இயேசுவை வேண்டாம் என்று ஒதுக்கினான். அவனிடம் ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஆனால் ஆர்வம் இருந்த அளவிற்கு அவனை அடிமைப்படுத்தி வைத்திருந்த பணத்தாசையிலிருந்து அவனால் வெளியே வர முடியவில்லை. இதேபோல் இந்த இளைஞர்களின் வாழ்விலும் பல தீய பழக்க வழக்கங்கள் அல்லது பல எதிர்மறை எண்ணங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை நாம் பல நேரங்களில் காண முடிகிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த பிப்ரவரி மாதம் 11 வழங்கிய இளைஞர் தின செய்தியில், இன்றைய இளைஞர்கள் நம்பிக்கையின்மை, விரக்தி, சமூக ஊடகங்களில் தன்னை எல்லோரும் விரும்ப வேண்டும் என்ற மோகம் மற்றும் பணம் ஈட்டுவது ஒன்றே வாழ்வின் குறிக்கோள் போன்ற எதிர்மறை எண்ணங்களால் வீழ்ந்து கிடக்கிறார்கள் என்றார். அவர்கள் எழ வேண்டும், எழுந்து உலகை மாற்ற வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறார். ஒருமுறை இளைஞன் ஒருவன் இறைவரிடம் சொன்னானாம், இறைவா, நீர் படைத்த இவ்வுலகம் சரியில்லை. இங்கு பல பிரச்சனைகள், குளறுபடிகள், இடர்பாடுகள். நானாக இருந்திருந்தால் இதைவிட சிறந்த உலகை படைத்திருப்பேன். கடவுள் சொன்னாராம், இளைஞனே, அதனால்தான் உன்னை படைத்தேன். ஆம், இன்றைய நாளிலே இளைஞர்கள் தங்களது திறமையை உணர்ந்து மாண்புமிக்க மற்றும் சமுதாயத்திற்கு பயனுள்ள ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம்.
மனமின்று விழுந்தாலும் நீ அல்லவா, விழுந்தோரை தாங்கும் உன் கரம் அல்லவா.
உனக்காய் வாழ புறப்படுவேன்,
உனக்காய் வாழ புறப்படுவேன்.
இடர் வரினும் தொடர் பயணம் தொடர்ந்தாற்றுவேன், இடர் வரினும் தொடர் பயணம் தொடர்ந்தாற்றுவேன்.
சேர்ந்து வாட்டும் போது
உறவின்றி எனி நீங்கி போகும் போது, பிரிவின்றி எனி சேர்ந்து வாட்டும் போது,
இரவும் பகலும் நீ அல்லவா.
இளைஞர்கள் எழுச்சி பெற என்ற தலைப்பில் உரையாற்றியவர் அருள்பணி ஜூலியன் கில்பர்ட், தஞ்சாவூர் மறைமாநிலம். இது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு.
செய்திகள்.
கொரோனா தொற்று கிருமி நோய் காலத்தில் சிறைகளில் வாடும் மக்கள் குறித்தும், பொருளாதார நிலைகளால் துன்புறும் ஏழை மக்கள் குறித்தும் தன் கவலையை இத்திங்கள் காலை திருப்பலியின் போது வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்லத்தின் சிற்றாலயத்தில் விசுவாசிகளின் பங்கேற்பின்றி காணொலி வழியாக மக்களுக்கு திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இன்றைய பொருளாதார அநீதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஏழை மக்கள் குறித்த கவலையை வெளியிட்டதுடன், நம் இவ்வுலக வாழ்வின் முடிவில் நாம் ஏழை மக்களோடு கொண்டிருந்த உறவின் அடிப்படையிலேயே தீர்ப்பிடப்படுவோம் என்றார். இந்த கொரோனா தொற்றுநோய் காலத்தில் சிறைகளில் இடப்பற்றாக்குறையால் கைதிகள் மிக நெருக்கமாக வைக்கப்பட்டிருப்பது பேராபத்தை கொணரும் ஒரு செயலாக இருக்கும் என்ற கவலையை வெளியிட்ட திருத்தந்தை, பொறுப்பில் உள்ளோர் இந்த துன்பகரமான வேளைகளில் சரியான முடிவுகளை எடுக்க முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார். உலக செல்வத்தின் பெரும்பகுதி ஒரு சிலரின் கைகளில் இருக்கும் நிலையில் நாம் ஏழைகளுக்கு என உதவிகளை ஆற்றினோமா, சிறை கைதிகளை சென்று சந்தித்தோமா என்ற கேள்விகள் இறுதி நாளில் இறைவனால் நம்மிடம் கேட்கப்படும் என மேலும் எடுத்துரைத்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
ஏப்ரல் 6 இத்திங்களன்று நிறைவேற்றிய திருப்பலியின் துவக்கத்தில் சிறைப்பட்டோருக்காக ஜெபித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அதிக எண்ணிக்கையில் கைதிகளை கொண்டுள்ள சிறைகளில் தொற்றுக்கிருமியின் தாக்கம் அதிகம் உருவாகும் ஆபத்து உள்ளது, எனவே அவர்களுக்காக ஜெபிப்போம் என்ற கருத்தை தன் முதல் ட்விட்டர் செய்தியாகவும் வெளியிட்டார். அத்துடன், வறியோருடன் நாம் கொள்ளும் உறவின் அடிப்படையில் தீர்ப்பிடப்படுவோம், ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள் என்று கூறிய இயேசு அவர்களோடு தானும் எப்போதும் இருப்பேன் என்றும் கூறியுள்ளார் என்ற சொற்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்ட இரண்டாவது ட்விட்டர் செய்தியில் இடம்பெற்றன. ஞாயிறன்று 5 ட்விட்டர் செய்திகளை வெளியிட்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம் பாவங்களுக்குரிய தண்டனையை தான் ஏற்றுக்கொண்டு நம்மை இறைவன் மீட்டார் என்பது நம்மை அதிசயப்பட வைக்கிறது. எவ்வகையிலும் மறுப்பில்லாமல் அதேவேளை தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் ஒரு பணியாளருக்குரிய கீழ்ப்படிதலோடு நம்மீது கொண்ட அன்பால் இறைவன் நம்மை மீட்டார் என்பதை தன் முதல் ட்விட்டர் செய்தியில் கூறியுள்ளார்.
தொற்றுக்கிருமி உயிர்கொல்லி நோய் பல உலக நாடுகளில் வேகமாக பரவி வருகின்ற இந்த துன்ப நேரத்தில் புனிதவார கொண்டாட்டங்களை ரோம் நகரின் புனித மர்ச்செல்லோ ஆலயத்தில் உள்ள அற்புத சிலுவையின் கீழ் புனித பேதுரு பெருங்கோவிலில் நிறைவேற்ற உள்ளதாக அறிவித்துள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த திருச்சிலுவையானது இவ்வாலையும் 1519 May 23 இரவு நேரத்தில் தீப்பிடித்து எரிந்து முழு ஆலயமும் சாம்பலான போதிலும் இந்த சிலுவை மட்டும் அப்படியே எந்தவித பாதிப்பும் அடையாமல் இருந்ததும், அதன் அடியில் ஒரு சிறிய எண்ணெய் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கன. 1522 ரோம் நகரில் ஏற்பட்ட கொள்ளை நோய் போன்றே இன்றும் இந்த கோவிட் நோயால் துன்புற்றிருக்கும் இந்த உலகை காப்பாற்ற வேண்டி திருத்தந்தை இவ்வார பாஸ்கா கால கொண்டாட்டங்களை இந்த அதிசய சிலுவையின் கீழ் சிறப்பிக்க உள்ளார்.
April 5 ஞாயிறு ரோம் நேரம் பகல் 11 ஏறத்தாழ காலியாக இருந்த வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவிலில் குறித்து ஞாயிறு பவனி மற்றும் திருப்பலியை துவக்கிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம் வாழ்வில் மிகவும் முக்கியமான கடவுளை அன்பு கூறுதல் மற்றும் பிறருக்கு தொண்டாற்றுதலை நினைவில் இருத்துமாறு உலக கத்தோலிக்கர்களை கேட்டுக்கொண்டார். பெரிய அளவில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்ற கோவிட் விதிமுறைகளை பின்பற்றும் விதமாக வரலாற்றில் முதன்முறையாக வெகு சில விசுவாசிகளோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்றிய பாடுகளின் ஞாயிறாகிய குறித்து ஞாயிறு திருப்பலியில் தொலைக்காட்சி, வலைத்தளம் மற்றும் வானொலி வழியாக லட்சக்கணக்கான விசுவாசிகள் பங்கு கொண்டனர். நாம் தான் கடவுளுக்கு தொண்டாற்றுகின்றோம் என்று பல நேரங்களில் நினைக்கிறோம். உண்மையில் கடவுள் நம்மை முதலில் அன்பு கூர்ந்ததால் அவர்தான் நமக்கு பணியாற்ற முன்வந்தார் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் மறையுரையில் குறிப்பிட்டார்.
April 5 ஞாயிறன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நிறைவேற்றிய குறித்து ஞாயிறு திருப்பலியின் இறுதியில் ஆற்றிய மூவேளை ஜப உரையில் சமுதாய தொடர்பு சாதனங்கள் வழியாக இத்திருப்பலியில் பங்கு கொண்ட அனைத்து விசுவாசிகளையும் வாழ்த்தினார். 2019 உலக இளைஞர் நாள் சிறப்பிக்கப்பட்ட பானமா நாட்டு இளைஞர்கள், 2022 இந்த உலக நாள் சிறப்பிக்கப்பட உள்ள லிஸ்பன் நகர இளைஞர்களுக்கு April 5 ஞாயிறன்று உலக இளைஞர் நாள் சிலுவையை வழங்க வேண்டியிருந்தது. இந்த முக்கியமான நிகழ்வு வருகிற November 22 கிறிஸ்து அரசர் பெருவிழாவன்று இடம்பெறும் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அறிவித்தார்.
கோவிட் தொற்றுக்கிருமியின் கொடுமைகளுக்கு உள்ளாகியிருக்கும் வறியோருக்கு உதவும் நோக்கத்தோடு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பாப்பிரை மறைப்பணி கழகங்கள் என்ற அமைப்பின் வழியே ஒரு அவசரகால நிதியை உருவாக்கியுள்ளார். வறுமைப்பட்ட ஆசியா, ஆப்பிரிக்கா, ஓசியானியா ஆகிய நாடுகளையும் அமேசான் பகுதியையும் மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த அவசரகால நிதிக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் $750,000, அதாவது ₹57 crore முதல் கட்டமாக வழங்கியுள்ளார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. தங்களின் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.